ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. சௌந்தரநகரி 93வது ஸ்லோகம். சாட்சாத் பரதேவதை காமேஸ்வருடைய கருணாசக்தி என்று வர்ணனை. ஆதிசங்கர் பகவத்பாதால் இதில் அம்பாளுடைய கருணையை காமேஸ்வரனுடைய கருணைக்கு ஒப்பிடுறார். காமேஸ்வரனுடைய தாத்பரியத்தை விளக்கிற மாதிரி அம்பாளுடைய கருணாசக்தியை வெளியில் எடுத்து காட்டுறார். முன்பு சொன்ன ஸ்லோகத்தில் ஸ்வேதவர்ணமாக நிர்மலமான ஒரு ஸ்படிகமணி போல காமேஸ்வரன் விளங்குறார். அங்கே பக்கத்தில் காமேஸ்வரி வந்து அமர்ந்திருக்கிறதுனால அவளுடைய சிவந்த நிறம் அந்த ஸ்படிக மாதிரி இருக்கக்கூடிய காமேஸ்வரன் மேலே பிரதிபலித்து காமேஸ்வரனும் சிவந்த வர்ணமாகிறார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அதை தான் இங்கே முதல்ல சொல்ல வர. தேவியுடைய சரீரமானது சிவப்பு வர்ணமானது. சிவப்பு வர்ணம்ன்றது கிருபையானது அப்படின்னு அர்த்தம். ஆனால் பரமசிவனும் அம்பாளுடைய அந்த சிவந்த வர்ணத்தினால பிரதிபலிக்க சிவப்பா வரும் பிரதிபலிக்கிறதுனால பரமசிவனுடைய கிருபை தான் தேவியோ அப்படின்னு தோன்றதுதான். அதனுடைய பிரதிபலிப்பினால தேவியுடைய தலையில் உள்ள அந்த கேசங்கள் சுருள் சுருளாக விளங்குறதான். அந்த சுருள் சுருளாக உள்ள கேசங்களோடு கூடின கேச பாகத்தால் அலங்கரிக்கப்பட்ட பரதேவதி தான் அவள் அப்படிங்கிறத எந்த சந்தேகமும் இல்லையா. அதோட தேவியுடைய புன்சிரிப்போ இயற்கையிலே மிகவும் சரளமாயும் அழகாயும் இருந்து கொண்டு பக்த கோடிகளுக்கு சகல புருஷார்த்தத்தையும் அளிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறார். இதுவே தேவி சகல வேதாந்தங்களிலும் முறையிடப்படுகிற பரம்பொருள் என்பதற்கு ஒரு அடையாளமா. தேவியினுடைய மனதோ மிகவும் மிருதுவானதுங்கிறார். காட்டில் உள்ள வாகைப்பூவை விட மிருதுவானது அப்படின்னு கவிகள்லாம் அந்த கிரந்தகர்த்தாக்கள்லாம் வர்ணிப்பது உண்டாம். அதையே தான் தானும் எடுத்து இங்கே காட்டுறார். இதை காட்டிலும் மிருதுவான தேவியுடைய சித்தம் விளங்குகிறான். அவருடைய எண்ணங்கள்லாம் ரொம்ப மிருதுவாக இருக்கான். அந்த வாகைப்பூவோட ஸ்தனங்களோ கல்லுக்குள் இருக்கும் கல்லை போல மிகவும் கடினமாக இருந்து வருகிறதான். கல்லுக்குள் இருக்கும் கல் அப்படின்னாக்க ஒரு மலையிலிருந்து ஒரு பாறையை வெட்டி எடுத்து அதை உளியால் செதுக்கும் பொழுது அதற்குள்ளே இருக்கக்கூடிய கல்லானது மிகவும் வழவழப்பாயும் அதோட மேற்புறத்தில் உள்ள கற்களை விட அந்த உள்ள கற்கள் மிகவும் கடினமானதாக இருக்குமா. அதே சமயத்தில் மிகவும் வழவழவன் இருக்குமா. அது மாதிரி ஸ்தனங்களோ கல்லுக்குள் இருக்கும் கல்லை போல அதை மணிக்கல்லை போல மிகவும் கடினமாகவும் மிகவும் காந்தியாகவும் இருக்கான் அந்த கற்கள். இடைப்பாகமோ சாமுத்திரிகா லட்சத்தில் சொன்னபடி மிகவும் கிருசமாக இருந்து வருகிறது. இடை அப்படிங்கிறது அம்பாளுக்கு முன்பு சொன்னபடி சாமுத்திரிகா லட்சணப்படி இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையில் இருக்கான். மிகவும் குறுகலான ஒரு இடையாக இருக்கிறதான். கடிபச்சாத் பாகம் சொல்லக்கூடிய பின்புறம்ன்றது மார்பிலிருந்து இடுப்பில் உள்ள பகுதியும் வர்தூலமாயும் பெரியதாகவும் இருக்கலாம். அதை நம்ம முன்னாடி ஸ்லோகத்தில் நம்ம வர்ணனையாக பார்த்துருக்கோம். இவ்விதமான லட்சணங்கள் சாமானியமான ஸ்திரீகளுக்கு ஏற்படாதான். இந்த மாதிரி லட்சணங்கள் சேர்ந்தா மாதிரி எல்லா லட்சணங்களும் சேர்ந்தா மாதிரி ஒரு ஸ்திரீக்கு இருக்காதான். ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் அந்த நெற்றி புருவங்கள் அந்த கண்கள் அது நாசி அப்படின்னு அவர் வர்ணனை பண்ணுறார் இல்லையா. அதில் எல்லா பெண்களுக்கும் ஏதாவது ஒரு லட்சணப்படி தான் அமைஞ்சிருக்கும். எல்லா லட்சணங்களும் ஒரு சேர அமைஞ்சிருக்காது. அது அந்த எல்லா லட்சணங்களும் சாமானியமான ஸ்திரீகளுக்கு ஏற்படாது. ஆனால் அம்பாளுக்கு இது மாதிரி அமைஞ்சிருக்குது. அம்பாளுக்கு மட்டும்தான் அது மாதிரி அமைகிறதுல எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அந்த சாமுத்திரிகா லட்சணத்தையே அம்பாளுடைய உருவத்தை வச்சு தான் உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார். அதனால் கருணாமூர்த்தியான பரமசிவனுடைய கிருபை தான் மேற்சொன்ன லட்சணமுள்ள உருவத்துடன் தேவி என்ற பெயரால் ஜகத்தை ரட்சிப்பதற்கு விளங்கி வருகிறதாக ஊகிக்கணுமா. அம்பாளுடைய அந்த லட்சணமானது பரமசிவனால் ஏற்பட்ட ஒரு கிருபை அப்படிங்கிறார். இதில் தான் ஏன் அப்படின்னாக்க அம்பாளோட ஒரு தாத்பரியத்திலேயே அம்பாள் சொல்கிறார், எங்கு சிவம் அதிகமாக பரவியிருக்கோ அங்கே சக்தி வந்து பிரவாகமாக இருப்பா. எங்கே சக்தி வந்து பிரவாகமாக இருக்கோ அங்கே சிவன் வந்து ஐக்கியமாக இருப்பார். முன்னால் சொன்னபடி காமேஸ்வரனுடைய அந்தர்யாமியாக காமேஸ்வரியும் காமேஸ்வருடைய அந்தர்யாமியாக காமேஸ்வரன் இருப்பார் சொல்லியிருக்கோம். யார் வந்து அங்கே வெளியில் வந்து வெளித்தோட்டத்துக்கு பரிமளிக்கிறாளோ அப்போ அந்தர்யாமியாக இன்னொருத்தர் இருப்பா அப்படிங்கிறது அர்த்தம். இங்கே காமேஸ்வரியை பற்றி விளக்கிறது அப்படின்னால சிவன் அந்தர்யாமியாக இருந்து சிவனுடைய கிருபையால் தான் தேவி இப்படிப்பட்ட லட்சணம் உள்ளவளாக மாறுறாளோ அப்படின்னு தோன்றதான். ஏன்னா என்ன விஷயங்கள் உள்ளே இருக்கோ அதுதான் வெளியில் பிரதிபலிக்கும் சொல்லுவாள். அந்த மாதிரி சிவத்தன்மை அதிகமாக அம்பாளுடைய அந்த ஹிருதயத்தில் இருக்கிறதுனால சிவனுடைய கிருபையினால்தான் தேவி இப்படி லட்சணமாக இருக்காளோ அப்படின்னு ஆதிசங்கர் பகவான் அந்த ஸ்லோகத்தில் அழகாக வர்ணனையோட கேள்வி கேட்கிறார். இப்படி சிவை கிருபை தான் தேவி என்று உபாசிக்கிறவர்கள் வந்து மகாபாக்கியத்தோடு கூடியவர்களாக ஆகிறார்களாம். இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கர் சொன்ன நிலையிலேயே அனுசரிக்கிறவாள் வந்து அந்த சிவசக்தி சுரூபம் அவளுக்கு சித்திக்கிறது தான். சிவசக்தி சுரூபத்தை அவள் அந்தர்முகமாக இருந்து தியானம் பண்ணி அவள் ரெண்டு பேரையும் வந்து தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிறார். நாமளும் இந்த சோகத்தை அதே பாவனையிலேயே பாராயணம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.